أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அத்துணை வீரர்கள் மீது இன்னும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு, நண்பர்களை தேர்வு செய்வதில் இஸ்லாமிய பார்வை. பொதுவாக மனிதனுடைய இயல்பு அவன் தனித்து இருக்கிறது என்கிற அந்த பழக்கம் அவனிடத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றன. பொதுவாக ஒவ்வொருவர்களும் தங்களுக்கென்று ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். நட்பு என்பது மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு அம்சமாக இருக்கிறது. தங்களுடைய நல்லது கெட்டவைகளை தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பழக்கம், நண்பருக்குள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் தீர்த்து வைப்பது, இவருடைய நண்பர்கிட்ட சொன்னால் இவரை சரி கட்டி விடலாம் என்று, இப்படி நட்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்றன. அந்த நட்பை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு, அதை பற்றி சில வழிகாட்டலை நமக்கு கற்றுத்தருகின்றன. இன்றைய ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, அதிகமாக போதை பழக்கமும் கெட்ட பழக்கங்களும் இளைஞர்களிடத்தில்தான் இருக்கிறது. 99% இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை பார்த்து வருகிறோம். இதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் யதார்த்தத்தில் நல்லவர்கள்தான், அவர்களுடைய நட்பு வட்டங்கள் அவர்களை போதைகளுக்கு அடிமைகளாக ஆக்கிவிட்டன. அவருடைய நட்பு வட்டத்தால் நண்பர்களுடைய சேர்மானம், அவர்களிடத்தில் இருக்கிற கெட்ட பழக்கங்கள், இந்த பழக்கங்களை செய்தால் மட்டும்தான் அந்த நட்பு வட்டத்தில் நாம் இருக்க முடியும். நான் அந்த பழக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று என்னுடைய நண்பர்களிடத்தில், கெட்ட நண்பர்களிடத்தில் சொல்கிற பொழுது என்னுடைய நட்பு அங்கிருந்து முறிந்துவிடும், அல்லது என்னை இழிவாக பார்ப்பார்கள் என்கிற இப்படியான ஒரு சிந்தனையில்தான் நல்லவர்களும் கெட்டு போகிறார்கள். பொதுவாக பிள்ளைகளை பொறுத்தவரையில் சிறு வயதில் 5-6 வயதுகள் வரைக்கும் தங்களுடைய ஒரே சொத்து தன்னுடைய தந்தையும் தாயும் தந்தையும். ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு அந்த இடத்தில் வேறு ஒருவர் வருகிறார், வேறு ஒருத்தி வருகிறாள். அந்த மாதிரி வருகிற பொழுது பள்ளிக்கூட காலகட்டங்களில் அவர்களுக்கு கிடைக்கிற நட்புகள், இவைகள் தன்னுடைய பெற்றோர்களை நேசிக்கிற அளவுக்கு அல்லது சமமாக அல்லது அதை விட அல்லது கொஞ்சம் குறைவாக என்று இப்படியாக அந்த நட்பு விரிவடைகிறது. எனவே தான் இப்படியான ஒரு நிலையில் இருக்கிற அந்த நட்பு, நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் பார்வை. ஒவ்வொரு மனிதனுக்கு கண்டிப்பாக நண்பர்கள் தேவை, தனியாக இருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. எனவே நண்பர்கள் தேவை என்றால் நீ தேர்வு செய்கிற நண்பர் யார்? ஒரு மனிதன் கெட்ட நண்பரை தேர்வு செய்தால் அந்த நண்பன் உண்மையிலேயே உனக்கு தீமையின்பால் அழைக்கக்கூடியவனாக இருப்பான், கெட்டதை உனக்கு கற்றுத்தரக்கூடியவனாக இருப்பான், கெட்டதை செய்ய சொல்லுவான், நல்லவைகளை தடுக்கக்கூடியவனாக இருப்பான். இதுதான் கெட்ட நண்பர்களுடைய அந்த பழக்கத்தால் ஏற்படுகிற மோசமான நிலைமைகள். நீ நல்ல நண்பர்களை தேர்வு செய்தால் அந்த நண்பர்கள் உனக்கு நிச்சயமாக நல்லதை போதிப்பார்கள், அவர்கள் நல்ல பழக்கங்களை உனக்கு கற்றுத்தருவார்கள், அவர்களோடு சேர்ந்து நீ நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வாய். எனவே தான் இஸ்லாம் இதில் நல்லவர்களை நண்பராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டலை கற்றுத்தருகின்றனர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் இப்படித்தான் போதிக்கிறான். தனது திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான், வஇதா ரஐதல்லதீன யஹூதூன ஃபி ஆயாதினா ஃபஅரித் அன்ஹும் ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நம்முடைய ஆயாத்துக்களை வசனங்களை அந்த வசனங்கள் விஷயத்தில் வீண் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை நீங்கள் கண்டால், அவர்களிடத்தில் இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் ஃபஅரித் அன்ஹும் ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைர, அவர்கள் வேறு செய்தியின் பக்கம் அவர்களுடைய கவனத்தை திருப்புற வரைக்கும் நீங்கள் அவர்களை புறக்கணியுங்கள், அந்த நட்பு உங்களுக்கு தேவையில்லை. இறை வசனங்களோடு அல்லது அல்லாஹுடைய ஆயாத்துக்களை எடுத்துக்கொண்டு விதண்டாவாதமும் ஒரு தப்பான செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், அவர்கள் உங்களை தப்பான வழியின் பக்கம் அவர்கள் செலுத்துவதை போன்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே அவர்களை புறக்கணியுங்கள், வேறு விஷயங்கள் அவர்கள் வேறு விஷயத்தின் பக்கம் கவனத்தை செலுத்துற வரைக்கும் அவர்களிடத்தில் இருக்காதீர்கள். அடுத்து சொல்றான், அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒருகால் நீங்கள் மறந்து அங்கு அமர்ந்து விட்டால், ஷைத்தானால் மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால், ஃபல தக்உது பஅத திக்ரி, அதற்கு பிறகு உங்களுக்கு ஞாபகம் வருகிறது இவன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் விளையாடுகிறான் என்கிற ஞாபகம் உங்களுக்கு வந்துவிட்டால், ஃபல தக்உத், அங்கு அமராதீர்கள், அவனோடு இருக்காதீர்கள், அவனை விட்டு சென்று விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆக நல்ல நட்பு நிச்சயமாக நல்ல பழக்கங்களை நமக்கு கற்றுத்தரும், தீய நட்பு வழிகேட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதனால்தான் அல்லாஹ் இப்படி கட்டளை விடுகிறான். அதே மாதிரி நல்ல நட்புக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம், அபூஜஹில். இந்த அபூஜஹிலோடு நண்பராக உக்பத் இப்னு அபி முஹையத் என்று சொல்லக்கூடியவர், இந்த இருவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உற்ற நண்பர்கள். அபூஜஹில் உக்பா, இந்த இருவர்களுடைய நட்பை வரலாற்றில் சொல்கிற பொழுது அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள், இப்படியான ஒரு நட்பு. இவன் ஒரு நாள் அபூஜஹில் தன்னுடைய வேலை விஷயமாக எங்கோ வெளியூருக்கு சென்று விட்டான். இப்படியான ஒரு நிலையில் உக்பா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார், நண்பர் இல்லாமல் தனியா இருக்கிற உக்பாவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனைகள் வார்த்தைகள் அவ்வப்போது காதுகளில் விழுகின்றன. உடனே உக்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திக்கிறான். சந்தித்து ரசூலுல்லாவிடத்தில் நிறைய விஷயங்களை அவன் கேட்டுக்கொள்கிறான். கேட்டுவிட்டு நாளைக்கு வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறான். வாக்கு கொடுத்துட்டே போறான் உக்பா. அடுத்த நாள் அவன் ரசூலுல்லாவை சந்தித்து கலிமா சொல்ல போகிறான். உக்பா சாதாரணமானவன் அல்ல, குறைஷிகளுடைய முக்கியமான பிரமுகர்களில் ஒருவன், குறைஷிகளுடைய குடும்பங்களில் மிக பிரதானவனாக பார்க்கப்படக்கூடியவன், அவனுக்குன்னு ஒரு தனி கண்ணியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட உக்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் ஒரு பெரும் மாற்றம்தான். அந்த மாற்றம் நாளை நடக்க போகிறது, அந்த ஒரு ஆச்சரியம் நடக்க போகிறது என்று இருக்கிற அந்த நிலையில் இரவு நேரத்தில் அபுஜஹில் சென்றவன் திரும்பி வந்து விட்டான். வந்த பிறகு முதலில் தன்னுடைய நண்பரிடத்தில் போய் பேசிக் கொள்ளலாம் என்று உக்பா முதல்ல செல்றான். ரசூலுல்லாஹ்ட வர வேண்டியவன் நண்பரை சந்திக்க போகிறான். நண்பரை சுகம் விசாரித்து விட்டு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றான். நண்பா நீ சென்று விட்டாய், நான் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தேன், எனக்கு வேற உன்னை விட்டா வேற நல்ல நட்பு எனக்கு இல்லை. இந்த ஒரு சூழலில் முஹம்மது என்ன சொல்றார் என்பதை கேட்பதற்கு போனேன். உண்மையிலேயே அவர் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமான அவசியமான விஷயமாகத்தான் இருக்கிறது, அது நல்ல விஷயமாக இருக்கிறது. அவர் இறைவனுடைய தூதராகத்தான் இருப்பார் என்று நம்புகிறேன். எனவே இன்னைக்கு போய் நான் கலிமா சொல்ல போகிறேன் என்று சொன்னவுடன் அபுஜஹில் அவனை பார்த்து சொல்கிறான், உனக்கு புத்தி இல்லையா? நம்முடைய ஆரம்ப கால கடவுள்களை விட்டு விட்டு எங்க போகிறாய்? நம்முடைய முன்னோர்களை கொஞ்சம் யோசித்துப்பார். முஹம்மது நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பது அது பொய்யான வார்த்தைகள். எனவே நீ அங்கு சென்று விடாதே, மாறாக நீ அவரிடத்தில் வருவன் என்று வாக்களித்த காரணத்தால் நீ சென்று அவருடைய முகத்தில் காரி துப்பி விட்டு வா என்று இந்த உக்பாவை அபுஜஹில் அனுப்பி வைக்கிறான். எப்படிப்பட்ட உக்பா தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை தொழுது கொண்டிருக்கிற பொழுது, சஜதாவில் இருக்கிற பொழுது அந்த கெட்டுப்போன குடலை, ஒட்டக குடலை போட்டானே அவன்தான், அந்த உக்பா தான். எந்த உக்பா என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கு பார்த்தாலும் கிண்டல் செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கு மாறிவிட்ட அந்த உக்பா தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கலிமா சொல்ல வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து அவர்களுடைய முகத்திலே துப்பிவிட்டு சென்ற இப்படிப்பட்ட உக்பா. எனவே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு எத்தனையோ பேர்கள் நோவினை செய்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர்கள் என்னை துன்புறுத்தியிருக்கிறார்கள், உக்பா துன்புறுத்தியதை போன்று அதை மாதிரி அதற்கு நிகராக வேறு யாரும் என்னை துன்புறுத்தவில்லை. அவ்வளவு கொடுமை செய்திருக்கிறான் இந்த உக்பா, அவ்வளவு வேதனை செய்திருக்கிறான் எனக்கு இந்த உக்பா என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்ற அளவுக்கு அந்த உக்பா விரோதியாக மாறிவிட்டான். கலிமா சொல்ல வேண்டியவன் இப்படி அவன் வழிகடனாகி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துகிற அளவுக்கு அவன் மாறிவிட்டான் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவருடைய நட்பு தான் காரணம். அவனுடைய அபுஜஹில் என்கிற தீய நட்பு ஒரு நேர்வழி கிடைக்காமல் ஆக்கிவிட்டது. அவனுடைய மரணம் எப்படி? பத்ரு போரில் அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் காஃபிர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்களே, அப்படியான ஒரு இழிவை அவன் சந்தித்தான். தனக்கு மரணம் வருகிற அந்த சூழலில் அப்பொழுதுதான் அவன் இதை பற்றி யோசித்து பார்க்கிறான். ஆக தீய நட்பால் உக்பா என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மனிதன் இஸ்லாம் என்கிற அந்த கண்ணியத்தை பெறாமலே, இஸ்லாமிய அந்த சிந்தனை அவனுக்கு வராமல் இழிவுபடுத்தப்பட்டவனாக அவன் செத்து போகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான் என்றால் அவனுடைய கெட்ட நட்பு தான் காரணம். அவன் விஷயத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தையே இறக்கியிருக்கிறான். எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நாள மறுமையில இந்த உக்பா அவன் என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அந்த மறுமை நாளிலே இந்த அநீதம் செய்த இப்படிப்பட்ட இந்த லாலிமுகள்
தங்களுடைய இரண்டு கரங்களை கடித்து கொண்டு அவன் சொல்வான், யாலைத்தனி இத்தக்துமா ரசூலி சபீலா, இந்த நேர்வழி பெற்ற தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழியை பெறக்கூடிய வாய்ப்பை நல்ல நட்பின் மூலமாக நான் எடுத்திருக்க வேண்டுமே, என்னுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? யா வைலத்தாலைத்தனி லம் அத்தஹிது ஃபுல்லன் கலீலா, என்னை வழிகெடுக்கக்கூடிய ஒரு வழிகட்ட ஒருவனை நான் நண்பனாக ஆக்கியிருக்காமல் இருக்க வேண்டுமே, எனக்கு பிடித்த கை செய்தவே லக்கத் அலல்லனி அனி திக்ரு இந்த பாத இது ஜஅனி, எனக்கு உண்மை சத்தியம் என்னிடத்தில் வந்த பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தவிர்த்து விட்டேனே, எனக்கு வழிகேடு கிடைத்து விட்டதே, நான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று இரண்டு கைகளையும் கடித்து கொண்டு இப்படி மறுமையில் கதறுவான் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் விஷயத்தில் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்றால் தீய நட்பு எங்க போய் சேர்த்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு நல்ல நட்புக்கு நாம் உதாரணம் சொல்ல வேண்டுமானால் ஒரு அற்புதமான இரண்டு மனிதர்களை பற்றி சொல்லலாம். அய்யாஷ் இப்னு அபி ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு வரலா என்கிற மனிதர், இவர் அன்றைய மக்காவில் பெரிய பணக்காரர், சாஹிபு தாஜ், தாஜிர், சாஹிபுல் மால் என்று இவரை வர்ணிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரர் ஐயாஷுக்கென்று ஒரு தனி இஜ்ஜத், தனி மரியாதை, தனி கண்ணியம் அன்று அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்தனர். அவருடைய நண்பர் யார் என்றால் உமர் அவருடைய நண்பராக இருந்தார். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலே இருவர்களும் நல்ல நட்புடையவர்களாக இருந்தார்கள். உமருக்கும் ஒரு தனி மரியாதை இருந்தது, ஐயாஷுக்கும் ஒரு தனி மரியாதை, அதிலும் கூட ஐயாஷ் பெரிய பணக்காரரும் கூட, இருவர்களும் நல்ல நட்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஐயாஷ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரழியல்லாஹு அன்ஹுமா வரழியல்லாஹுமா. இந்த இருவர்களுடைய இஸ்லாம் எந்த அளவுக்கு விரிகிறது என்றால் மக்காவில் அவர்களுக்கு கொடுமை ஏற்படுகிற பொழுது ஹிஜரத்து செல்வதற்கு அப்படி மதீனாவுக்கு போறாங்க. அதிலும் கூட மதீனாவுக்கு ஹிஜரத்து போகிற பொழுதும் கூட உமர் தன்னுடைய நண்பர் ஐயாஷோடு தான் செல்கிறார். போற வழியில பயந்து பயந்து இருந்த ஐயாஷ் வாங்க உமரோடு போகிறோம் என்கிற அந்த தைரியத்தோடு போகிறார். அபுஜைகளுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. அபுஜைகளுக்கு என்ன பயம் என்றால் ஐயாஷ் இஸ்லாத்துக்கு போய்விட்டால் ஐயாஷுடைய முன்மாதிரியை நினைத்து நிறைய இளைஞர்கள் சென்று விடுவார்கள். ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு இளைஞர் ஐயாஷ். எனவே இவரை இஸ்லாத்துக்கு செல்வதை தடுக்க வேண்டும். இவரை என்ன வார்த்தை சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வருவார், ஹிஜரத்து போவதை தடுத்து விடலாம் என்று யோசித்து ஒரு திட்டமிடுகிறான். ஐயாஷ் தன்னுடைய தாய் மேல அவ்வளவு பாசம், தாய்க்கு ஒரு சிறிய துன்பம் என்றால் ஐயாஷால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே தாயவே கருவியாக பயன்படுத்துகிறான் அபுஜஹில். ஐயாஷும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா வரலாஹுமா அவர்கள் மதீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு அபுஜஹில் கூட்டமாக வந்து, ஐயாஷ் உனக்கு விஷயம் தெரியுமா, உனது தாய் நீ இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு செல்வதை, நீ ஹிஜரத்து போவதை கேள்விப்பட்டு உன்னுடைய தாய் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவள் வெயிலில் நின்று கொண்டிருக்கிறாய், தலை சீவ மாட்டேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய தலையை சீவாமல் இருக்கிறாள், அவள் எதுவும் சாப்பிடாமல் தலை சீவாமல் அவள் வெயிலிலே நிற்பதாக சொல்லி இருக்கிறாள், உன்னை சந்திக்காதவரை, நீ வீட்டுக்கு வராதவரை அவள் இந்த முடிவை எடுப்பாள், அப்படி இல்லை என்றால் அப்படியே நான் செத்து மடையப் போகிறேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாள். என்ன சொல்கிறாள், ஐயாஷ் உன் தாய் மீது உனக்கு பாசம் இல்லையா? இப்பொழுது அவருக்கு ஒரு மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வது? உடனே அவர் திரும்பி விடலாம் என்று நினைக்கிற பொழுது உமர் தடுக்கிறார், நல்ல நண்பர் வேண்டாம், உன்னை ஏதோ சொல்லி அவன் கெடுப்பதற்கு பார்க்கிறான், உன்னுடைய தாய் எவ்வளவு நேரம் வெயில் நிற்க போகிறாள், வெயில் தாங்க முடியாவிட்டால் அவள் வீட்டுக்குள் வந்து விடுவாள், அவளுக்கு தலையில் பேன் புழுத்து விட்டால் அந்த பேனை அவள் சரி செய்வதற்கு எண்ணெய் தேய்த்து குளித்து விடுவாள், இதுதானே நடக்கப் போகிறது, பேசாம விடு என்று தன்னுடைய நண்பருக்கு உமர் ஐயாஷுக்கு சொல்கிறார். ஆனால் ஐயாஷ் தாய் பாசம் அவரை விடவில்லை. இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஐயாஷ் மேல உமருக்கு அப்படி ஒரு பாசம், நட்பு, ஒரு வழிகட்ட நண்பராக என் நண்பர் ஆகிவிடக்கூடாது, உமருக்கு நண்பராக இருந்தவன் நரகத்துக்குரியவனாக ஆகிவிடக்கூடாது என்கிற கவலை உமருக்கு ஏற்படுகிறது. இருந்தாலும் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. கடைசியாக ஐயாஷுக்கு உமர் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படியானால் நான் இந்த ஒட்டகத்தை தருகிறேன், நீங்க கொண்டு போங்க. அங்கே போய் வழியில் ஏதாவது உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டால், எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டால் இந்த ஒட்டகத்தில் அப்படி நீங்கள் தப்பித்து வந்து விடுங்கள் என்று ஒட்டகத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே அபுஜகில் தன்னுடைய வேலையை காமித்து விட்டான். அவரை பிடித்து அடித்து ஒரு இடத்துல அவன் அங்கு வைத்து விட்ட சிறைப்படுத்தி விட்டான். அப்படி சிறைப்பட்ட நேரத்திலும் கூட தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம், நம்முடைய நண்பர் உமருடைய கருத்தை நான் கேட்காமல் வந்து விட்டேனே என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். இருந்தாலும் உமர் விடவில்லை. தன்னுடைய நட்பை பாருங்கள், நல்ல நண்பர் அப்படித்தான் யோசிப்பார். என்ன யோசிக்கிறார்கள் என்றால், என்னுடைய நண்பர் நண்பருக்கு என்ன ஆயிச்சோ தெரியவில்லையே என்று குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குற பொழுதெல்லாம், ரசூலுல்லாவிடத்தில் செய்திகளை கேட்கிற செய்திகளை எல்லாம் வேறு யாரோ நண்பர்களிடத்தில், மக்காவுக்கு செல்லக்கூடிய வியாபாரிகளிடத்தில் அந்த செய்திகளை அனுப்பி ஐயாஷுக்கு கிடைக்கிற அளவுக்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேலையை செய்தார். அதனால் அவர் முடிந்த அளவுக்கு ஈமானை பாதுகாத்து கொண்டிருந்தார். இப்படியே கொஞ்சம் நாள் போகிறது, நெருக்கடிகள் முற்றுகிற பொழுது திடீரென்று நினைத்து பார்க்கிறார், உமர் நமக்கு ஒட்டகம் தந்தாரு, உமர் சொல்லும் கொடுக்கும் போது கூட சொல்லி அனுப்புறான், இந்த ஒட்டகத்தை தருகிறேன், நீ இஸ்லாத்தை, இப்படி நெருக்கடி வருகிற பொழுது இஸ்லாத்தை நீ மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஒட்டகத்தை, இந்த ஒட்டகத்தை பார்க்கிற பொழுது உனக்கு எதனால் தந்தேன் என்று தெரியும் என்கிற இந்த வார்த்தை ரொம்ப நாள் கழித்த பிறகு அவர்கள் அந்த வேலையை செய்யார். அங்கிருந்து தப்பித்து அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிற உமருக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற ஒரு நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இதுதான் வரலாற்றில் சொல்லுவாங்க, கெட்ட நட்புனுடைய பாதிப்பு அபுஜஹிலுடைய அந்த நட்பு, அந்த உக்குபாவை இஸ்லாத்துக்கு வரவேண்டியவன் தடுக்கப்பட்டு விட்டான். உமர் என்கிற நல்ல நட்பு, ஐயாஷ் என்கிற அந்த நல்ல மனிதரை அபுஜஹிலுடைய கரத்தில் அகப்பட்டும் கூட தன்னுடைய ஈமானை இழக்காத அளவுக்கு பார்த்து கொள்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நட்பின் மூலமாக அங்கு கிடைக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான். எனவே நல்ல நட்பு என்பது அது சாதாரணமான விஷயம் அல்ல. அபு தாலிபுடைய வரலாற்றிலும் இப்படித்தான் நடக்கிறது. அபு தாலிப் தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது, சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது அபுஜஹில் அப்துல்லாஹ் போன்ற அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா போன்ற இருவர்களும் அங்க வந்து நின்று அவருக்கு தன்னுடைய மதங்களை பற்றி, தன்னுடைய முன்னோர்களுடைய கடவுள்களை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓடி வருகிறார்கள். வந்து அவர்களும் சொல்கிறார்கள், யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதி அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லிவிட்டால் அந்த கலிமா சொல்லிய காரணத்தால் அல்லாஹிடத்தில் உங்களுக்கு உன்னதமான சொர்க்கத்தை நான் வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்கிற அந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் நின்று சொல்லியும் கூட இந்த இருவர்களுடைய நட்பும் இருவர்களுடைய அந்த நெருக்கமும் அபு தாலிபை இஸ்லாத்துக்கு வர விடாமல் தடுத்து, கடைசி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய முன்னோர்களுடைய மார்க்கத்திலேயே இருப்பேன் என்று அப்படியே மரணித்து விட்டார். ஆக இந்த கெட்ட நட்புகளை நான் பார்க்கிற பொழுது இப்படியான நிலைதான், இதுதான் வரலாற்று நமக்கு சொல்கிற பாடங்களாக இருக்குது. அதனால நம்முடைய நட்பு நல்ல நட்பாக நாம் ஆக்கிக்கொள்ளணும். நண்பர்கள் யார், நம்முடைய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று முதல்ல துஆ செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர்கள் தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் என்பதை கவனிக்க வேண்டும். அது அவன் வளர்ந்துட்டான், அவன் யார் நட்பு, அவன் பின்னாடி போய் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு கடைசியில் அவன் வழிகட்டு போய், அவன் தறிகட்டு போய், அவன் மோசமான பழக்கங்களை எல்லாம் பழகிய பிறகு அதற்கு பிறகு என்ன செய்ய முடியும், கைமீறி போய்விட்டது. எனவே தான் இஸ்லாம் சொல்கிறது, சிறு வயதிலிருந்தே நல்ல நட்பை தெளிவு செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பாடங்களை நடத்த வேண்டும். யாரோடு சேர்கிறான், அவனுடைய நண்பர்கள் யார், அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதெல்லாம் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இதையெல்லாம் கண்காணிப்பது கடமையாக இருக்கிறது. பிள்ளைக்கு நல்ல உணவு கொடுத்து, நல்ல ஆடை கொடுத்து, நல்ல படிக்க வைத்து அவன் நல்ல சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நாம் பார்க்கிறோமே தவிர, அதை தாண்டி அவன் நல்ல பழக்கங்களோடு வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நமக்கு இல்லாமல் ஆகிடுது. அதனால தான் அந்த நண்பர்களை பற்றி நாம் கவலைப்படவில்லை. உன்னுடைய பிள்ளைகளின் நண்பர்கள் யார், அதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளையினுடைய நண்பர்களுடைய பெயர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை பெற்றோர்கள் எடுக்க வேண்டும். இல்லைன்னா பிள்ளைகள், நம்ம வீட்டில் நல்ல பிள்ளையாகத்தான் நாம் வளர்த்தோம், பெற்றோர்கள் நல்ல நல்ல பெற்றோர்களாகத்தான் இருப்பார்கள், தொழுகை உள்ள பிள்ளைகள் பெற்றோர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் அப்படி இல்லையே, அதற்கு என்ன காரணம்? நம்முடைய வளர்ப்பை குறை சொல்ல முடியுமா? நல்லதான் வளர்த்தோம், நம்முடைய வளர்ப்பில் ஏதாவது பிழை பார்க்க முடியுமா? இல்லை. ஆனால் நண்பர்கள் அவர்களை கெடுத்து விட்டார்கள். அவர்களுடைய நண்பர்களுடைய அந்த பழக்கங்களை நம்முடைய பிள்ளைகள் பழக்கங்களாக ஆக்கி கொண்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு கெட்டழிந்து சீரழிந்து போன பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த துவா செய்வார். எப்படி செய்கிறாங்க பாருங்க. அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் யௌமி சூ வ மின் லைலத்தி சூ வ மின் ஸாஅத்தி சூ வ மின் ஸாஹிபி சூ வ மின் ஜாரி சூ வ மின் ஜாரி சூ மின் ஃபீ தாரில் முகாமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துவா செய்வார். இந்த ஹதீஸ் ஹசன் என்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி துவா செய்கிறாங்க? அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் யௌமி சூ, இன்றைய நாளில் ஏற்படுகிற தீமைகள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய நாளில் ஏற்படுற தீமை உம் இலையிலத்தி சூ, இன்றைய இரவில் ஏற்படுகிற, இரவுல இந்த துவா செய்கிறாங்க, இரவில் ஏற்படுகிற தீங்கை விட்டும் அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தந்துவிடு. ஒமின் சாஅத்தி சூ, இந்த நேரத்தில் ஏற்படுகிற அந்த தீமையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு தந்துவிடு. ஒமின் சாஹிபு சூ, என்னுடைய நண்பர்கள் தீய நண்பர்களை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தந்துவிடு, தீயவர்களை எனக்கு நண்பர்களாக ஆக்கிவிடாது. உமின் ஜாரி சூ, என்னுடைய வீடு என்னுடைய அண்டை வீட்டார் தீய அண்டை வீட்டாரை விட்டும் என்னை பாதுகாக்க விடு. அது ரொம்ப முக்கியம். ஃபிதாரில் முகாமா, எனக்கு என்னுடைய மனைவி என்னுடைய வேலைக்காரி எனக்கு பணியாளராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது என்னை நடத்தக்கூடிய என்னுடைய தலைவர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நல்லவர்களாக ஆக்கி வைக்கிறேவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நட்புக்காக வேண்டியே துவா செய்திருக்கிறார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் இஹ்லாஸான முறையில் இருந்தாங்க. அபூபக்கர் ஒருவர் போதும் ரசூலுல்லாஹுடைய நண்பருக்கு மிகப்பெரிய உதாரணமாக, தன் உயிரை விட மேலாக நேசிக்கிற அளவுக்கு, தன்னுடைய உயிரை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய நண்பரை பற்றி யோசிக்கிற அளவுக்கு, அப்படிப்பட்ட அல்லாவே அவரை சாஹிப் என்று தான் சொல்றேன், நண்பர், சாஹிப் என்ன நண்பர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பராக அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க. எனவே நம்முடைய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். தீய நண்பர்களாக இருந்தால் அவருடைய உறவுகளை துண்டித்து விடுங்கள், அல்லது அந்த தீயவர்களை நாம் திருத்த முடியும் என்கிற தைரியம் நமக்கு இருக்குமானால் அவர்களோட நட்புகள் தாவான்னு சொல்லுவாங்க. தாவாவுடைய கண்ணோட்டத்தில் மட்டும் உங்களுடைய தீயவர்கள் உங்களோடு பழகினால் அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எப்படியாவது அதில் திருத்திடலாம், கெட்ட பழங்களில் இருந்து அவரை, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து அவரை காப்பாற்றி விடலாம் என்கிற தைரியம் இருக்குமானால் அந்த நட்பு தொடரட்டும். இல்லை என்றால் உங்களுடைய நட்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய ஈமானுக்கு சவால், உங்களுடைய இபாதத்துக்கு சவால், நீங்கள் குரானோடு வைத்திருக்கிற தொடர்புக்கு சவால், உங்களுடைய நல்ல சிந்தனைகளுக்கு சவால், உங்களுடைய நல்ல செயல்பாடுகளுக்கு, அதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிவிடும். எனவே நல்ல நட்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒருவருடைய அந்த மார்க்கத்தை பற்றி சொல்கிற பொழுது ஒரு மனிதன் அவனுடைய நண்பரின் மார்க்கத்தில் இருக்கிறார். சாதாரண விஷயம் அல்ல, ஒரு மனிதர் அவர் அவருடைய நண்பரின் மார்க்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லிட்டு பல்யந்தூர் அஹதுக்கும் மை யுஹாலில், உங்களில் உங்களுடைய நண்பர் யார் என்று நீங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள், ரொம்ப கவனிச்சுக்கிறீங்க, காரணம் அவருடைய மார்க்கத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மார்க்கம் என்றால் அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய செயல்பாடுகள், அதை பாருங்க. உங்க நண்பர் மோசமான பழக்கம் அவர்கிட்ட இருக்குதா, அது நாளடைவில் அது உங்களுக்கு வந்துடும், நீங்க கவனமா இருங்க. உங்களுடைய நண்பர் தவறான கெட்ட வார்த்தைகளை பேசுறார், கெட்ட வார்த்தை பேசுறவரையும் நண்பராக ஆக்கி கொள்ளாதீர்கள், ஒன்னு அவரை திருத்துங்க. சில பேர் பேச்சிலே பேச்சு வழக்கிலே கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்வார்கள், அவர்களை நண்பராக ஆக்காதீர்கள், ஏண்டா அவருடைய மார்க்கத்தில் நீங்க இருக்கிறீங்க. அவரை திருத்தாவிட்டால் நாளடைவில் நீங்களும் அப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க, அது உங்களுக்கு ஒரு தமாஷா போயிடும், ஒரு கிண்டலா நகைச்சுவை மாதிரி ஆகிவிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலை கடைசியில் அதுவே பழக்கமாக மாறிவிடும். தஸ்பீஹ்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை சுபஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய அந்த நாவில் கெட்ட வார்த்தைகள் பழகிவிட்டோமே என்று கை சேதப்பட்டு பயனில்லை. காரணம், நாம் பழகிய நண்பர்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆக இப்படியான ஒரு மோசமான நிலை வந்துவிடக்கூடாது என்பதால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ரஜுலு அலா தீனி கலீலிஹி என்று சொன்னார். அவனுடைய மார்க்கத்தில், அந்த நண்பரின் மார்க்கத்தில் இருக்கிறான். எனவே நீ உஷாரா இருந்துகொள் சொன்னாங்க. கவனமாயிரு, உன்னுடைய நண்பர் யார் என்று பார். உனக்கு நண்பரே இல்லை என்றாலும் கவலை இல்லை, ஆனால் கெட்ட நண்பனை பக்கத்தில் வைத்து விடாது. கெட்ட நண்பனின் நட்பின் மூலமாக நீ வழிகேட்டுக்கு போய் விடுவார். ஒரு அரபு கவிஞர் இப்படி படிக்கிறார், அன்னில் மர் இல்லா தஸ் அல் ஒசல் அன் கரீனிஹி ஃபகுல்லு கரீனின் பில் மொகாரீனி யக்ததி என்று ஒரு அரபு கவிஞர் சொல்கிறார். ஒருவரை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால், இவர் யார், இந்த மனுஷர் எப்படி நல்லவனா அப்படின்னு சொல்லி ஒருவரை பற்றி உனக்கு தெரிய வேண்டுமானால், அவருடைய நண்பர் யார் என்று பா. அவருடைய நண்பர் யார் என்று பார்க்கிற பொழுது, ஓ இவன் அவன் நண்பன், அப்போ இவன் சரியில்லாதவன் என்ற முடிவுக்கு வந்து விடலாம். இப்ப கூட நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற பொழுது அந்த பையன் நல்லவனா அப்படிங்கும் போது அவனுடைய நண்பர் யார் என்று பாருங்க. அவனை நண்பர் யார் என்று பார்க்கிற பொழுது தெரிந்துவிடும், அவன் அப்படி அந்த லட்சணத்துல தான் இருப்பான் என்று தெரிந்துவிடும். அவனுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தண்ணி அடிக்கக்கூடியவர்கள், கஞ்சா சாப்பிடக்கூடியவர்கள், சாலைகளில் அப்படி அங்கங்க ஓர ஓரமா கூட்டம் கூட்டமாக சாலையில் நிக்கிறது கூட அதபு கேடு, சாலைகள் நிக்கிறது கூட ஒழுக்கக்கேடு. சாலைகளில் நீண்டு அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார்களே, சில படிகளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இதெல்லாம் ஒழுக்கக்கேடான விஷயங்கள். இதுக்கு வெட்கப்படவில்லை என்றால் அப்படிப்பட்டவர்களெல்லாம் நண்பராக்கி, இன்னைக்கு அப்படியான நண்பர்களுடைய அந்த மோசமான பழக்கங்கள் தான் நல்ல குடும்பத்து பிள்ளைகளும் கெட்டு குட்டிச்சவர்களாக மாறி இன்னைக்கு கஞ்சாவுக்கும் இன்னபல கெட்ட பழக்கங்களுக்கும் மோசமான செயல்பாடுகளுக்கும் அவர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறார். எனவே அவனை பார், அவனை நண்பனை பார், இவனா அப்ப இவன் இப்படித்தான் இருப்பான். அவன் நண்பன் யார், தொழுகை உள்ளவன், விவாதத்து உள்ளவன், நல்லவன், குரானோடு தொடர்புடையவன், மாஷால்லா அவனுடைய நல்ல பழக்கங்கள், அவனுடைய பேச்சு இவைகளை எல்லாம் பார்த்து அவனுடைய நண்பரை முடிவு செய்யுங்கள், அப்ப இவன் இப்படித்தான் இருப்பான். இந்த அளவுக்கு நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. நண்பர்களை தெளிவு செய்வதில் கவனம் இல்லாததுனால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை இன்னைக்கு சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல நண்பர்கள் நிச்சயமாக நிறைய பயன்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நல்ல நட்பால் கிடைக்கிற பயன் என்ன தெரியுமா, சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வருகிறார், சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, மத்தஸ்ஸா யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் உடனே கேட்கிறாங்க, அதுக்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய். உடனே அவர் சொல்றாரு, ஒன்னு பெரிய அளவுல இல்ல, மின் கசீரி ஸலாத்தின் வலா சௌமின் வலா சதக்கத்தின், நிறைய பெரிய அளவுல தொழுக, பெரிய அளவுல நோன்பு வச்சிருக்கிறேன், பெரிய அளவுல தர்மம் கொடுத்தாலாம் இல்லை யா ரசூலல்லாஹ், ஆனா ஒன்னே ஒன்று மட்டும், உங்களை அல்லாஹ்வையும் உங்களையும் நான் அதிகம் நேசிக்கிறேன், உங்களை அந்த அளவுக்கு நான் பிரியப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோட இருப்பாய். அப்போ நீ என்ன நேசிக்கிறாதானே, நீ சொர்க்கத்தில் இருப்பாய். இது சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அந்த அனஸ் சொல்றாங்க, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களே, இந்த வார்த்தையை நான் கேட்டுவிட்டு நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்படி ஒரு மகிழ்ச்சியான வார்த்தையை நான் கேட்டது இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன் தெரியுமா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நான் நேசிப்பதெல்லாம் ரசூலுல்லாவையும் அபூபக்கரையும் உமரையும் என்று இப்படி என்னுடைய நட்பு போகிறது. அப்படியான எவ்வளவு எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், அபுபக்கர் அளவுக்கு நான் பெரிய அமல் செய்யவில்லை சொல்றது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அளவுக்கு நான் பெரிய அமல் செய்யவில்லை, ஆனால் இப்ப யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய நண்பர்கள் ரசூலுல்லாவும் அபுபக்கரும் உமரும் என்று சொன்னால் அந்த இடத்தில் நானும் சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. நல்ல நட்புக்கு கிடைக்கிற பயன், நல்ல நண்பர்களோடு இருக்கிற பொழுது உன் நண்பன் சொர்க்கத்துக்கு போகிறான் என்றால் நிச்சயமாக அவன் உனக்கு, அவன் சொர்க்கவாசியாக இருந்தால் உனக்கு அவன் கண்டிப்பாக சொர்க்கத்தை காட்டி தருவான். அதனால் நல்ல நட்பால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, இது ஒன்று. அதே மாதிரி நல்ல நட்பால் கிடைக்கிற இன்னொரு பயனை பாருங்க, அவன் நம்முடைய நல்ல நண்பர்களாக இருந்தால் நாம் மரணித்து விட்டாலும் நமக்காக வேண்டி துவா செய்வார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்றான், ரப்பனா
இஃபிர் லனா ஒலி இஹ்வானி ஒலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா ghillan lilladheena aamanu rabbana innaka raufur rahim allah rabbul alamin thana thirumarayila solran rabbana ighfir lana iraiva engalai mannippaayaga engalude paavathai mannippaayaga wal ikhwanina engalude sagodarude paavathai mannippa avargal yaar alladheena sabaquna bil iman engalukku munnaadi iman kondu engalai vittu kaalam sendu vittargale avargalude பாவத்தையும் மன்னிப்பாயாக. தன்னுடைய சகோதரர்களுக்காக துவா செய்கிறார். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லா, அவர்கள் விஷயத்தை எங்களுடைய இதயங்களில் பகையை உண்டாக்கி விடாதே. போயிட்டான் எப்படி இருந்தான் மோசமான அப்படின்னு சொல்லி தவறான எண்ணங்களை பேசுகிற அளவுக்கு எங்களுடைய கல்வுகளில் கில்லை உருவாக்கி விடாதே என்று இப்படி துவா செய்வார்கள். அப்ப நல்ல நட்பு நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அவர் ஹயாத்தா இருந்தா நமக்காக வேண்டி துவா செய்வார். அப்ப இப்படி நல்ல நட்பால் கிடைக்கிற பயன். ஆனா தீய நட்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், அல் அகில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅத், தீய நண்பர்கள் சிலர் சிலரை பார்த்து அவர்கள் பகை கொண்டு விடுவார்கள் மறுமையில. உன்னால தனப்பா நரகத்துக்கு வந்தேன். இப்ப உக்பா அபுஜஹலை பார்த்து பகை கொள்வான், நான் அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லா பக்கத்தில் இருக்க வேண்டிய அந்த பாக்கியத்தை இழந்து விட்டேன் அபுஜஹலே என்று அவன் தன்னுடைய நண்பரை பார்த்து அங்கு போய் அங்க கை சேதத்தால் பகை கொள்வான் என்று அல்லாஹ் தனது திருமறையில குறிப்பிடுகிறான். ஆனா இல்லல் அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிற பொழுது இல்லல் முத்தகீன், இரையச்சம் உடையவர்கள் அப்படி அல்ல. அந்த நண்பர்கள் அங்கு சந்திக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீ சில சொன்ன நல்ல விஷயங்களை நான் என் வாழ்க்கையில் பின்பற்றினேன், நான் உனக்கு சொன்ன நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் பின்பற்றின, அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் நாம சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் என்கிற இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். ஆக மூன்றாவதாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. நாலாவதாக நல்ல நட்பினால் கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய முஹப்பத், என்னுடைய பிரியம் கடமையாகிவிட்டது, என்னுடைய பிரியம் உன் மீது கடமையாகிவிட்டது. ஏன் தெரியுமா? உன்னுடைய நண்பரை நீ நேசித்தாய், அவன் நல்லவன், நீ யாரை நேசித்தாயோ அவனை எனக்காக வேண்டி நேசித்தாய், அதான் காரணம். அவர் நல்லவர் என்பதற்காக வேண்டி நேசித்தாய், அவனோடு பழகிற பொழுது எனக்கு குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் கிடைக்கிறது என்பதற்காக யோசித்தார், அவனோடு இருக்கிற பொழுது நல்லதை செய்ய முடிகிறது என்றால் என்ற காரணத்தால் அந்த நண்பனை நீ நேசித்தாய். இது எனக்காக வேண்டி செய்த காரணத்தால் நான் உன்னை நேசிக்கிறேன். நேசிக்கிறன் கூட அதீஸ் குதுசி, நேசிக்கிறன் கூட சொல்லல, வஜபத், வாஜிபாகிவிட்டது உன்னை நேசிப்பது என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எப்படியான ஒரு பாக்கியம்? அப்ப நல்ல நட்பு நமக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை உருவாக்கு. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ், ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்கிறார்கள் மூன்று பேர்கள் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு நேசித்த நண்பர்கள், அல்லாஹ்வுக்காண்டி ஒருவரை நேசித்தாரே அவர், அப்படிப்பட்ட மூன்றில் அவர் ஒருவர். ஏன் அல்லாஹ்வுக்காண்டி இந்த நண்பரை நேசித்தார்? நல்ல பழக்கம் இருக்குது அவர்கிட்ட, நல்ல நட்பை தெளிவு செய்து கொண்டார், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், ஈமானுடைய சுவையை அவர் புரிந்து கொண்டார். அதே மாதிரி நல்ல நட்பால் நாள மறுமையில கிடைக்கிற பாக்கியம் ரஜுலன் தஹாபா ஃபில்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசுளுடைய நிழலில் இருவர்கள் அல்லாஹ்வுக்காண்டி நேசித்தார்களே, அப்படிப்பட்ட இருவர்கள் அல்லாஹ்வுடைய அரஸ் நிழல் கிடைக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல நட்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வதால் ஏற்படக்கூடிய பயன்கள் இப்படி இருக்கிறது. எனவே இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய நல்ல நட்புகளை நாம் தெளிவு செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் யாரை நண்பர்களாக ஆக்கியிருக்க, பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், அவருடைய தோழிமார்கள் யார்? இன்னைக்கு அதுதானே, இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போய் கெட்டு குட்டிச்சவராக போய் மார்க்கத்தை விட்டு வெளியில ஓடி போகிற அளவுக்கு வருகிறது என்றால் கெட்ட தோழிகள் தான் அவளுக்கு காரணமாக அமைந்து விட்டான். நம்ம வீட்டில் அந்த பழக்கம் இல்லையே, நம்மெல்லாம் குர்ஆனோடு சுன்னாவோடு நெருக்கமானவர்கள் தானே, நம்ம வீட்டில் இபாதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் தானே. அன்னியவன் வீட்டுக்குள் வருகிறான் என்றால் நாம் அப்படி மூடிக்கொண்டு ஓரமாக ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு பெண் தானே நமக்கு பிறந்த பிள்ளை. யாரோ ஒரு கழிஷலையோடு போகிறது என்றால் அதற்கு காரணம் அவளுடைய தீய அந்த தோழிதான் காரணமா இருக்கிறது.
அது ஏன் நம்ம முதல்ல சிந்திக்கல பார்க்கல, தோழி நல்ல பழகட்டும் சுதந்திரமா இருக்கட்டும் பிள்ளைகள் என்ற இந்த நிலைதான் இப்படிப்பட்ட வழிகட்டு கொண்டு போய் விடுகிறது. எனவே இஸ்லாமிய பார்வை நல்ல நண்பர்களை நாம் கண்டிப்பாக தெளிவு செய்தால் நமக்கு அப்படிப்பட்ட நிறைய சொர்க்கத்திலையும் அல்லாஹுடைய நேசத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்துள்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்பான சகோதரர்களே, நல்ல நட்பால் கிடைக்கிற ஐந்தாவது பயன் பரக்கத்தும் நன்மையும் கிடைக்கிறது அவர்களுடைய நட்பின் மூலமாக. அவர்களோடு அமர்ந்திருந்த காரணத்தால் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நீண்ட நெடிய ஹதீஸ், ஒரு பெரிய ஹதீஸ் அது. அதில் உள்ள ஒரு சின்ன துணுக்கை மட்டும் இங்கே நான் சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற மலக்குகள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயெல்லாம் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைக்குள் வந்து விடுவார்கள் என்று அந்த ஹதீஸை துவங்குகிறது. அதில் மலக்குகள் இந்த மஜிலிஸ் முடிந்தவுடன், இந்த நல்ல விஷயங்கள் பேசப்பட்டது அந்த சபை முடிந்தவுடன் இவர்களை பற்றியான விவரங்களோடு அல்லாஹிடத்தில் போய் அந்த விவரங்களை சொல்கிறார். இறைவா, நான் ஒரு சபைக்கு சென்றேன், உன்னை பற்றி உன்னுடைய தூதரை பற்றி பேசப்படுகிற ஒரு சபை, அந்த சபையில் இன்னாருடைய மகன் இன்னார் கலந்து கொண்டார் என்று எல்லாத்தின பேரையும் சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவ்வளோ பேரை நான் மன்னித்து விட்டேன் அந்த சபையில் கலந்து கொண்டதனால் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடனே அங்கே அந்த மலக்கு சொல்கிறார், இதெல்லாம் அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டே கேட்பான் அப்படின்னு ஹதீஸில் வருது. உடனே அந்த மலக்கு சொல்கிறார், அல்லாவே அங்கே இருந்தவர்கள் அவ்வளவு பேருடைய பாவத்தை மன்னித்ததாக சொல்கிறாயே, ஆனால் அங்கே வந்தவர்கள் எல்லோரும் அந்த செய்தியை கேட்பதற்கு வரவில்லை, அந்த நல்ல மஜ்லிஸில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வரவில்லை, மாறாக ஏதோ ஒரு வேலையாக வந்தவர்கள் ஏதோ உட்கார்வோமேனு உட்கார்ந்தார்கள், ஏனோ தானோ என்று தான் உட்கார்ந்தார்கள், அவருடைய நீயத்து பெருசாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன், அவர்கள் எதற்காக வேண்டி வரட்டும், அந்த வந்து அந்த சபையில் உட்கார்ந்தார்களே. அப்போ இந்த நல்ல ஒரு நட்பு அங்கு ஏற்படுகிறது. நல்லவர்களோடு அமர்ந்திருந்தார், நல்லவர்களுடைய மஜ்லிஸில் இருந்தார், அந்த பரக்கத் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால அல்லாஹ் என்ன பண்றான், அவர்களுடைய பாவத்தையும் மன்னித்து விட்டான், அவர்களின் மூலமாக ஒரு கயிறு நடக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி நல்ல நட்பு ஒரு பெரு மாற்றத்தை உருவாக்கி, ஒரு நம்ம அறகுறையாக நம்முடைய இபாதத்தில் எல்லாத்திலும் இருந்திருப்போம், ஒரு நல்ல நண்பர் நமக்கு கிடைத்திருப்பார், இபாதத்தில் மார்க்கத்தில் பிடிப்புள்ள ஒரு மனிதர் கிடைத்திருப்பார், ஒரு நண்பர் கிடைத்திருப்பார், அவர் நமக்கு சொல்லித் தருவார் என்ன உலகம், எவ்வளவு காலம் வாழப்போகிறாய், ஒரு நாளைக்கு மரணித்து விடுவோம், மறுமைக்கு நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்று அவர் சொன்ன சில சில அந்த செய்திகள் நம்முடைய கல்வியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி, அவர் போகும்போதெல்லாம் நம்ம தொழுகைக்கு அழைத்து சென்றிருப்பார். இங்கே இருக்கிற எனது அருமையான இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது தான், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்ல நண்பர்களோடு இருங்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். நீங்கள் அது எங்கே போய் நீங்கள் படிக்க போனாலும் சரி, உங்களுடைய ஹாஸ்டல் நண்பரும் நல்லவனாக இருக்கட்டும், உங்களுடைய கல்லூரி நண்பனும் நல்லவனாக இருக்கட்டும், நீங்கள் பணி செய்கிற பணியிடங்களில் இருக்கிற அவரும் உங்களுக்கு நல்ல நண்பராக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களை மாற்றியே தீர்வார். எனக்கு தெரிந்த எத்தனையோ நபர்களை நான் பார்த்துருக்கிறேன், சும்மா சாதாரணமாக தாடி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவர்கள் அந்த கல்லூரிக்கு சென்றிருப்பார், அது ஒரு பார்த்தா பெரிய அளவில் தாடி, அல்லது அவர் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போயிருப்பார், பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம், அதற்கு பிறகு தெரிகிறது அவருடைய உற்ற நண்பர் யார் என்றால் அவர் ஒரு நல்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒருவர். அவரோடு சேருகிற பொழுது அவர் சொல்லுகிற அறிவுரைகள் இவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அதனால ஆறாவது நமக்கு கிடைக்கிற பயன் என்னென்றால், ஒரு நாம் சேருகிற நண்பர் நிச்சயமாக நல்ல நண்பராக இருந்தால் அந்த நல்ல நண்பருடைய அந்த பழக்க வழக்கங்கள் நமக்கும் வந்து விடுகிறது. அதுக்கு தான் அல் மர்உ அலா அர் ரஜுலு, அல்லது இன்னொரு ரிவாயத்தில் அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, ஒரு மனிதர் அவருடைய நண்பரின் மார்க்கத்தில் இருக்கிறார், அந்த நல்ல பழக்கங்கள் நமக்கு வந்துவிடும். எனவே இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்கு வர வேண்டுமானால் அருமையானவர்களே, அதுவும் குறிப்பாக இந்த காலத்தில் ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் என்பதை கவனமாக கவனியுங்கள். சிறு வயதிலிருந்தே அந்த கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், நாம் சொல்வதற்கு இங்க வெக்கப்பட தேவையில்லை, கவலையோடு சொல்கிறேன், நமது ஊரை சார்ந்த நிறைய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார். நீங்கள் அது தெரிந்திருக்கிறீர்களோ இல்லையோ, அல்லது அதை பற்றியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து நீங்களும் கவலைப்பட்டு கொண்டுதான் இருப்பீர்கள். இதற்கு என்ன காரணம்? நல்ல குடும்பங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த வட்டங்களை வைத்து நான் பார்க்கிற பொழுது, நல்ல குடும்ப பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஆகிவிட்டது என்று நினைக்கிற பொழுது உண்மையிலே நமக்கு வருத்தமா இருக்கு, நமக்கு அச்சமாக இருக்கிறது. அப்ப எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்ப்பது? நம்ம வீட்டை நல்லா தானே சொல்லி வளர்க்கிறோம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி கெட்டு போனார்கள் என்றால், நாம் இன்னொரு விஷயத்தை கவனம் எடுக்காம விட்டுட்டோம். அவருடைய நண்பர் யார் என்று பார்ப்பதை நாம் கவனக்குறைவாக இருந்து விட்டோம். அதனுடைய விளைவுதான் பிள்ளைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம், மார்க்கத்தையும் சொல்லி கொடுத்தோம், அவனுடைய நண்பர் யார், ஏன் கவனிக்க தவறினோம்? இதுதான் நமக்கு ஆத்திரமாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய பிள்ளையை மிக மோசமான நிலைக்கு கொண்டு போய் நம்முடைய இஜ்ஜத்தையே கெடுத்து நம்முடைய நமக்கு மன அழுத்தங்களை கொடுத்து விட்டது. இது பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக ரொம்ப கவனமா இருங்க. அவருடைய சுதந்திரத்தை பறிச்சுட்டோம் அப்படிலாம் நீங்க சும்மா அது சொல்லுவாங்க, தத்துவங்களா சொல்லி நம்ம பிள்ளைகளை வழி கெடுக்கிறதுக்கு சில புலம்பிகள், சில அறிவு புத்திஜீவிகள் மாதிரி சொல்லி பிள்ளைகள் சுதந்திரமா விடுங்க அப்படி விடுங்கன்னு சொல்லி பிள்ளைகளை நாசப்படுத்த இன்னைக்கு அந்த விளைவுகளை அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிய புத்திஜீவிகள் பிள்ளைகளை சுதந்திரமா விடுங்க, அந்த அதுக்கு முன்னாடி உள்ள காலம் அப்படி அல்ல, கண்காணிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அதை நாம் செய்ய ஆரம்பித்தோம். இன்னைக்கு 25 வயசு பையன்களுடைய ஒரு வழிகேட்டுக்கு போன ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட இதெல்லாம் சுதந்திரத்தை பறிக்கிறது அப்படி இப்படின்னு யாராவது குழம்பன கண்டுக்கிறாதீங்க. என் பிள்ளைய நேர்வழிக்கு நான் கொண்டு வரணும்னா அவனுடைய நண்பர் யாருன்னு நான் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அதனால இது சுதந்திரத்தை பறிக்கிறது என்று சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். நாம் இந்த உலகத்தில் வாழுவது சுதந்திரமாக வாழுவதற்கு அல்ல, மறுமையை முன்னோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் என்பதை கவனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் நம்முடைய நண்பர்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாப்பாட நண்பர் எப்படியோ அதை மாதிரி தான் பிள்ளைகள் பசங்க நேரங்கள் அப்படி வந்திருந்தானே, ஆனால் நம்முடைய நண்பர்களும் நல்ல நண்பர்களை நாம் தெளிவு செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒழுக்கமுள்ள ஒரு சமூகமாக நம்முடைய சமூகத்தை ஆக்குவானாக, அப்படிப்பட்ட நல்லொரு கூட்டத்தில் சேர்த்தல்வானாக. ஆனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதுகுருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன்.
The podcast you just heard was published with Anchor. Got something you want to say to the creator of this show? Send them a voice message using the Anchor app, free for iOS and Android.